நம்ம கலியுகத்துக்குன்னு குறை சொல்லக்கூடாது, ஒரு இடத்தேன்னு குறை சொல்லக்கூடாது. அத்தனை குறைகளும் நிறைகளும் நம்ம மனசுல இருக்குப்போ, உள்ளத்துல இருக்கிறத வச்சுன்னுதான் பாக்கணுமே தவிர, அதைத்தான் மனையேவகை மனுஷியானாம் காரணம் பந்த மோட்சயோன்னு சொல்லுவா. நம்முடைய மனம்தான் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் காரணம். அப்ப இருக்கும் இடத்தில் திருப்தியா இருக்கணும். அதுக்குன்னு இப்போ 12 வருஷம் அங்க இருந்தாரோ இல்லையோ, மாறுநில்லா மாருதி சிறியாண்டான அனுப்பிச்சார் அவர் சுவாமியுடைய சிஷ்யர். அவர் தான் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து எல்லா விஷயங்கள் எல்லாம் கிரகிச்சுட்டார். திரும்ப போய் குரத்தாழ்வானுக்கு கண்ணு போயிடுதான், கிருமிகண்ட சோழனும் போயிட்டானா, இனிமே தேவரீர் திரும்பி வரலாம் அப்படின்னு செய்தி அங்க போய் தொல்லியோ. அப்ப என்ன சொல்லிருக்கணும்னா, 12 வருஷம் இங்க இருந்துட்டோம், அதனால இனிமே பேசாது திருநாராயணபுர கைங்கிறத்தில் இருந்துருவோம் என்று அங்க இருந்தாரோனால், சரி பெருமாள் கூட்டுட்டார் திரும்ப போட வேண்டியதான். அங்கிருந்து இங்க வந்தோம், போவோம் போவோம் ரச்சே, இங்க இருக்கிற வாழ மாட்டாளா, அப்ப இதுக்காக அழுதாரானா, அதுவும் அழல. இப்போ இங்க என்ன ஏற்பாடு பண்ணமோ, அப்ப ஒரு பெரிய செயல் வீரரா இருந்திருக்காரு அவர். வேணும்னு பயந்து பயந்து பண்றதை காட்டிலும் கவலைப்படுறதை விட காரியம் நடத்தினரா சுவாமி, கைங்கரியம் பண்ண வேண்டியது முக்கியம். அதை விடுத்து விட்டு வெறும பாவத்தோட அழுது அழுது உட்கார்ந்து இருக்கிறதுனால ஒரு லாபம் இல்லை. இப்போ நடக்கணும் இல்லை, இத்தனைக்கும் ரொம்ப அழுதவர். எப்ப மயலே பெருகுமி ராமானுஷன் சொல்லப்பட்டவரும் அழுதவர். ஆனா அதை அழுதுட்டு நம்ம சும்மா இருந்துருவோம். அவர் அழுதுட்டு சும்மா இருக்கிறதா இல்ல, ஆந்தனையும் கைங்கரத்தை பண்ணிருக்கார். அப்ப லாபமோ நஷ்டமோ வெற்றியோ தோல்வியோ சுகமோ துக்கமோ மேற்கொண்டு வாழ்க்கை ஓடித்தான் ஆகணும், கைங்கரியம் பண்ணி ஆகணும் இல்லையோ. அப்படியே மனம் தளர்ந்து தளர்ந்து ஒத்துனுட்டோம்னால் உட்கார்ந்துட்டா, இதெல்லாம் ஆர் பண்ற சுவாமின்னு மலைப்பா உட்கார்ந்தால் ஒரு 4 அடி எடுத்து வச்சாத்தான் காரியம் நடக்குமே தவிர, ஒரு 1000 படிக்கட்டு ஏறணும்னு வச்சே 1000 முதல்ல மனசுல நன்னது ஏறவே கூடாது. நமக்கு கண்ணுக்கு 50 படிக்கட்டு தெரியுமோ இல்லையோ, கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் முதல்ல ஏறுவோமே. அந்த 50 படிக்கு தாண்ட உடனே 150 கண்ணுக்கு தெரியுமோ இல்லையோ, அப்ப ஏறுவோமே. அப்ப போய் பார்க்கச்சே 100 தாண்டி இருப்போமே. அந்த சக்தி அப்ப நமக்கே தெரிய வருமோ இல்லையோ. அதனால எடுக்காமலேயே உட்கார்ந்துருக்க கூடாது, இது கிடைக்கலையே அது கிடைக்கலையேன்னு அழுக அறத்தி கொண்டிருக்கவே கூடாது. அப்படிங்கறதான் சுகதுக்கே சமயகிருத்வா லாபாலாபோ ஜயாஜயோ, விஷம் இல்லாத நன்னா இருக்கச்சேவும் சுகமா இருந்தார், விஷம் வைக்கச்சேவும் சுகமாத்தான் இருந்தார், ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறச்சேவும் சுகமாத்தான் இருந்தார். ஏன் திக்விஜய் யாத்திரைக்காக எத்தனை நாள் போட்டு வந்திருப்பார், வடதேசத்து காஷ்மீரத்திலேருந்து தெற்கு கோடி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கார். நம்பெருமானிடத்துல விடை பெற்றுக்கிறேன் அப்படி போயிட்டு வரணும், தேவரீர் தான் விடை கொடுக்கணும்னால் நம்பெருமாளுக்கு ரொம்ப வருத்தம் இவரை விடணுமேங்கிறதுக்காக. அப்ப இவரும் வருத்தப்பட்டு ஒங்கியும் போலேன்னு உட்கார்ந்து விடலாமானால், அவர் மட்டும் இல்ல அன்னியிலிருந்து நம்முடைய ஆச்சாரியர்கள் வரை எத்தனை ஜீயர் சுவாமிகள் எத்தனை யாத்திரைக்கு போயிருக்கா, நம்ம இந்த தெற்கு கோடியிலிருந்து ஆச்சார புருஷர்கள் எத்தனை பேர் வடக்கு கோடிக்கு போயிருக்கா, இருந்தா தான் சம்பிரதாயத்தை ரட்சிக்க முடியும். இது நம்ம குடும்பம், நமக்கு இருக்கிற கஷ்ட நட்டங்கள் இந்த குறுகிய கண்ணோட்டத்தில் வச்சிருந்தா உட்காண்டே இருக்க வேண்டிதான். அதை காட்டிலும் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம், பகவானுடைய ஆணை உலகெங்கிலும் நடக்கணும்னால் அப்ப எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு அந்த இடம் பிடிச்சிருக்குன்னா இருக்கக்கூடாது. எங்க உட்காத்தி போட்டு கைகிரம் பண்ணிருக்காரோ பண்ண வேண்டியதுதானே. அப்படிங்கறதுல சுவாமி இருந்திருக்கார். அதத்தான் கண்ணன் சுகதுக்கே சமயகிருத்வான்னு சொன்னார். 100 முக்கியமான ஸ்லோகம். நாம நினைக்கிறது பக்தியில் ரொம்ப தூரம் முன்னேற வேண்டும், நிறைய கைங்கரியங்கள் பண்ணிருந்தா தான் செய்யணும், இல்லைன்னா அது பக்கமே போக கூடாதுன்னு நினைக்கணும் இல்லையோ. நினைப்போம் பண்ணா முழுக்க பண்ணணும், என்னால அவ்வளவு எல்லாம் பண்ண முடியாது, அதனால ஆரம்பிக்கவே இல்லையனுட்டா. அப்படி தப்பான நிலைப்பாடு நம்ம எடுக்க கூடாது. நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோன திருஷ்யத்தே ஸ்வல்பமப்யஸ்த தர்மஸ்ய த்ராயதோ மகதோ பயாத், த்ராயதே மகதோ பயாத். பெரிய பயத்திலிருந்து இந்த கர்மயோகம் ஒன்ன போக்கிடும் அர்ஜுனா. நான் வழி சொல்றேன் கேட்டுக்கோ. நேகாபிக்ரம நாசோஸ்தி, அபிக்ரம நாசம்னால் கர்மயோகத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம். கண்ணன் வலியுறுத்தி சொல்றார், நான் சொல்ற கர்மயோகத்தை கண்டிப்பா பண்ணு, ரொம்ப பண்ணணுமே பண்ணணுமேனு கணக்கெல்லாம் போட்டுட்டு இருக்காதே, நான் சொல்ற அளவுக்கு முதல்ல சின்னதா பண்ணு. ஆரம்பிச்சது வீணாப்படுத்துன்னு ஒண்ணு கர்மயோகத்துல கிடையாதுங்கிறார் கண்ணன். சொன்னாருங்கிறதுக்காக ஆரம்பி அபிக்ரம நாசா, அபிக்ரம தொடங்கினது, நாசா வீணா போச்சு, தொடங்கினது வீணாக போய்விடும் அப்படின்னு ஒண்ணு கர்மயோகத்திலே கிடையாதுங்கிறார். பிரத்யவாயோன்னு திஷ்யத்தே, ஏதான் ஒண்ணு தப்பா பண்ணுட்டால் அதற்கு பெரிய பாவம் வந்துடும் அப்படின்னு கிடையாதுங்கிறார். ஆரம்பிச்சுட்டாலே நல்லது நடக்கும், தப்பு பண்ணாலும் தப்புன்னு கவலைப்பட வேண்டாம், தானே பிராயசித்தம் தேடுவிடலாம், பாபம் பெருசா வந்துடாது. ஆனா நான் சொன்னேங்கிற எண்ணத்தோட ஆரம்பிக்கணும், அது ரொம்ப முக்கியம். நேகாபிக்ரம நாசோஸ்தி பிரத்யவாயோன திருஷ்யத்தே ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய, இந்த தர்மத்தினுடைய ஒரு சிறிதளவு நீ செய்தியானா கூட அது பெரிய பயத்திலே ஒன்ன போக்கிடும். சின்னதா செய், என்ன ஒரு சந்தியாதனம் பண்ணுன்னு சொல்லியிருக்கேனா, விடாத பண்ணு. தீர்த்த யாத்திரை பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், செய். யஜ்யம் தானம் தபஸ் கர்ம கொஞ்சமான செய்யன்னு சொல்லியிருக்கேனா, செய். அதை ஊகோன்னு செய்யணும்னு கூட நான் கேட்கல அர்ஜுனா. சொல்பமபி, எவ்வளவு இறங்கி வந்து கனிவா பேசுறாரு தெரியுமோ, நான் சொல்லியிருக்கிற தர்மத்துல ஒரு துளி பண்ணியானா கூட துளி பண்ணத்துக்கு துளி பயம் போகும் நினைக்கிறியா? திராயத்தே மகதோ பயாது, பெரிய பயத்தை இந்த சின்னது போக்கிடும். இந்த சின்ன காரியம் பெரிய பயத்தை போக்குமானா, நாலு சக்கர வாகனத்துல வேகமா போயிட்டு இருக்கோம், நெடுஞ்சாலையில போறது, வண்டி 75-80 ஓட்டின்னு போறார். போறச்சே சக்கரம் பட்டார்னு வெடிச்சுடுச்சு. வெடிச்சதுன்னா இப்ப அதெல்லாம் சரிப்படுத்தி ஆகும். சரிப்படுத்தினா மாத்தணும் இல்லையோ? மாத்தணும்னா வண்டியை தூக்கினா தானே சக்கரத்தை மாத்த முடியும். தூக்குனார் கையை கூட தூக்கினா தூக்க முடியுமா? அப்படி வராதே. நான் என்ன காட்டிலும் வெறுமை என் கையளவுக்கு ஒரு கருவி வச்சிருந்தார். அந்த கருவியை பின்னாடியில எடுத்தார், கொண்டு கீழே வச்சார், அப்படியே ஒரு 10 சுத்தி சுத்தினார். வண்டி அழகா புஷ்பக விமான மாட்டம் மேல ஏறித்து உடனே சக்கரத்தை மாத்தினார், கிரும்ப இழுத்தார், சட்டுன்னு வண்டி கீழே உட்காந்து களையம் போயிட்டார். இப்ப எந்த சின்னதை வச்சிருந்து எவ்வளவு பெரிய வண்டியை தூக்கியிருக்காரு அவர்? இருந்தது சின்ன கருவி, அந்த கருவியை 2 சுத்து சுத்தின உடனே அவ்வளவு பெரிய வண்டி ஏறித்தோ இல்லையோ, கண் முன்னாடி நம்பறமா இல்லையா? அதே போல கர்மயோகத்தில் அவர் சொல்லியிருக்கிற ஒரு சின்ன செயலை செய்தா கூட பெரிய பயத்திலிருந்து அதை நம்ம கண்டிப்பா ரட்சிச்சிடும். சொல்பமப்பிய தர்மஸ்ய திராயத்தே மகதோ பயாது. இத உணர்ந்த பகவத் ராமானுஜர் தன்னுடைய 6 கட்டளைகள்ல என்ன அழகா சொல்லணும் இருக்காரு தெரியுமா? பெரிய கட்டளை முதல்ல ஆரம்பிச்சார், ஆனா கடைசியில எங்க போய் தெரியுமோ முடிச்சார். ஆரம்பிச்சது ரொம்ப பெருசு, நடக்குமா நடக்குமா நடக்குமான்னு ஒரு சந்தேகம், கடைசியில சின்னத்துல கொண்டு போய் விட்டுட்டார். நேர இந்த சொல்பமப்பிய தர்மஸ்ய ஸ்லோகத்தில இருந்துதான் சுவாமி கட்டளையே சாதிச்சிருக்கார். ஸ்ரீபாஷ்யத்தை எல்லாரும் படிக்கணும், கற்பிக்க வேண்டும், கேட்க செய்வே நமக்கு ஆயாசமா போடும். அவ்வளவு பெரிய 4 அத்தியாயம், 545 சூத்திரம், 156 அதிகரணம், 16 பாதம், 6 சொல்ற சுவாமி, 4-5 வருஷம் ஆகும். சொல்றவா சொன்னாலும் கேட்கறதுக்கு ஆறு வரப்போற உட்காந்து வண்ண வண்ண கவலைப்படாதே. பகவத் விஷயத்தை வாசி, நம்மாழ்வாருடைய திருவாழ்மொழியை படி, அதை நல்லா கற்பிக்கணும். அதுவும் சரி, 1102 பாட்டம்னா இருக்கு, 5 வியாக்கியானங்கள் இருக்கு, 2 அறுபதம் இருக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு திரவிட வருஷம் சங்கத்தியா தாத்பரிய ரத்னாவளி ரொம்ப இருக்கு, அதெல்லாம் கட்டணும். சரி அப்படி வேண்டாமா, ரகசிய திரைத்த வாசியே, திருமந்திரம் துவயம் சரம ஸ்லோகம் ரொம்ப சின்னது, அதை வாசினா சின்னதுதான் ஆனா அர்த்தம் ரொம்ப ஆழமா இருக்கு, கட்டமா இருக்கும் இருக்கு, முடியலையேன்னா சரி அதுவும் முடியாதா போனா போறது, திவ்ய தேசங்களுக்கு போய் அமுதுபடி சாத்துப்படி பரிமாறுறியா, அங்க போய் பூ தொடுத்து கொடு, அங்க போய் பெருமாளுக்கு நிறைய பிரசாதம் ஒழுங்கா போச்சா பாரு, சந்தனம் காப்பு எல்லாத்தையும் நன்னா அரைச்சு கொடு, அத்துவியான பண்ணுவியானா? திவ்ய தேசங்களுக்குன்னு சொல்றீரே, அத்தனை ஊருக்கு என்னால போக முடியுமா? வேண்டாம், ஒரு திருநாராயணபுரத்துக்கு போ, அங்க சின்ன வீட்டை எடுத்துக்கோ, குடில் கட்டி கொண்டு அங்க இருக்கிற பெருமாள் கைங்கிற மண்ணு, அது கூட ரொம்ப தூரம் சுவாமி, ஒரே குளிர், நாங்கெல்லாம் ரொம்ப வெயில் ஊர்ல இருந்து பழகிருக்கோம், அங்க முடியுமா தெரியலையா? ஒண்ணும் வேண்டாம், இத போல செஞ்சுட்டு இருக்கிற பரமசீவேட்டம் பக்தன் இருப்பனும் இல்லையோ, பிரசாத அவன் திருவடியில விழுந்து அவனையே தெய்வம்னு வச்சு ரெண்டு கைங்கிற அவனுக்கான பண்றையா என்ன? எங்கேந்து குறைச்சு வந்திருக்காருப்போ, எப்பேற்பட்ட ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்கணும்னுட்டு. ஆனா அவர் சொல்றச்சேவே என்ன பண்ணிட்டார், மாட்டிச்சிலனாகில் மாட்டிச்சிலனாகில் மாட்டிச்சிலனாகில், ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்க வேணும் வாசிப்பிக்க வேண்டும், இல்ல முடியாத படுத்துனா பகவத் விஷயத்தை வாசி வாசிக்க பண்ணு, இல்ல முடியாத படுத்துனானு ஒவ்வொன்னா இறக்கின் வரா இருப்போம். இந்த இறக்கின் வர்றது எந்த ஸ்லோகத்திலிருந்து எடுத்துக்கணும், சொல்பமப்பிய தர்மஸ்ய, ஒரு துளியானும் பண்ணியானா அர்ஜுனா போறோம். அப்ப இந்த சொல்ப தர்மத்தை பண்ணால் பெரிய பயம் நீங்கிடும். இந்த இடத்துல ராமானுஜர் நமக்கு சொல்லி கொடுத்தது கடைசி வரைக்கும் ஸ்ரீபாஷ்யத்தை வாசிக்க வேண்டாம்னு அவர் சொல்லல. ஆனா அவர் என்ன சாமர்த்தியமா வச்சுட்டார்னா, நான் சொன்ன சீவேட்டவன் நிழல்ல ஒதுங்கி நீ கைங்கிரம் பண்ணிட்டு இருந்தியானால் அது தானே திவ்யதேச கைங்கிரத்துல மூட்டி விட்டுடும், அதை பண்ணியானால் தானே திருநாராயணபுரத்துக்கு அனுப்பிச்சுடும், அதை பண்ணியானால் தானே ரகசியத்திரை அர்த்தத்தை புரிய வச்சிடும், அதை பண்ணியானால் தானே பகவத் விஷயத்தார்த்தம் புரிய வச்சிடும், அதையும் பண்ணிட்டியானால் தானே சிபாஷத்தார்த்தம் புரிய வச்சிடும். அப்படி சொன்னேன், இந்த சின்ன கருவியை போட்டு 2 சுத்து சுத்தின உடனே கிட்டு 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 கிட்டுன்னு அதை மேல தூக்கின்னு போறது இல்லையோ, அதத்தான் சொல்பமப்பிய தர்மஸ்ய திராயதே மகதோ பயாத்துன்னு கண்ணன் கீதாச்சாரியன் சொல்லியிருக்கார். அதனால ராமானுஜர் என்ன கட்டளைகள் நமக்கு இருக்காரோ அதுல 6வது படியில கால வைக்க முடியாத போனாலும் முதல் படியில கால வைக்கல முடியும், வச்சா ஏத்தி விட்டுடுமா சுவாமி? முதல் படியில ஏறினா அடுத்தடுத்த படிக்கு நான் தானே காலடி எடுத்து வைக்கணும். நீ என்ன முதல் படியில ஏறினா 6ஆம் படி போலாங்கிறீரனால் படிக்கட்ட மறந்துடுங்களேன், படிக்கட்டு பக்கத்திலேயே 8ஆம் மாடி போறதுக்கு ஒரு உள்ளு கட்டி வச்சிருக்காளோ இல்லையோ, அது தூக்கின் போறது இல்ல, அதுல ஏறி அப்படி ஒரு அழுத்த அழுத்தினா ஏற வேண்டியது மட்டும்தானே என் வேலை, அதுக்கப்புறம் பறக்க வேண்டியது என் வேலை இல்லையோ இல்லையோ, அத போல ராமானுஜருடைய கட்டளைன்னு வச்சுக்கோ. படிக்கட்டேறி மூச்சு வாங்க வேண்டியது இல்லையோ அவருக்கு, இப்போ முதல்ல உள்ள தொட்டுட்டோம்னா அடுத்தடுத்து எடுத்து எடுத்துன்னு போறது. திருமலையில பெருமாளை சேவிக்கிறதுக்காக போறோம், குண்டு குண்டா கட்டி வச்சிருக்கா, அதுல முதல் குண்டுக்குள்ள போக வேண்டியதான் நம்ம வேலை, போயாச்சுன்னு வெளியில எல்லாம் வர முடியாது, அடுத்து 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 ராவோ பகலோ ஏதோ பெருமாள் கொண்டாடி கொண்டு போய் நிறுத்துவா, வெளியில வரச்சேவும் லட்டு வழியா தான் வந்தாகணும், வெளியில தான் வந்தாகணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பை பண்ணி வச்சுட்டாரோ இல்லையோ, இது பக்திக்கும் உண்மை. நாம காலடி எடுத்து வைக்க வேண்டியதுதான். நேஹ ஆபிக்கிரம நாசோஸ்தி பிரத்யவாயோன்னு திருஷ்யதே சொல்பமா பெச தர்மஸ்ய, அந்த ஒரு துளி தர்மத்தை செய்தால் எங்கும் கொண்டு போய் விடும். அதுல ஒரு தர்மமா எதை சொல்லியிருக்கார் ராமானுஜர், அமுதுபடி சாத்துப்படி பரிமாறுகை. அமுதுபடிங்கிறது பிரசாதம், பெருமாளுக்கு அந்தந்த வேலைக்கு தோசை வடை சுண்டல் புளியோர தீவனம் சக்கர பொங்கல் எல்லாம் சரியா போச்சா, சாத்துப்படி சந்தனம் கூடவே புஷ்பத்தை வச்சுங்கோ, இதெல்லாம் சரியா அந்தந்த கோவில்ல பெருமாளுக்கு போச்சான்னு பாத்துக்கோ. இது நீ செய்ய வேண்டிய பெரிய கைங்கரியம். உகந்தருளி நிலங்களிலே பிரவணராய் குணானுபவ கைங்கரியமே பொழுதுபோக்காக கொள்ளுகையும் என்ன பிள்ளை லோகாச்சாரியர் சாதித்தா போலே. அந்த திவ்யதேசத்துக்கு போய் கைங்கரியமானால் அது ரொம்ப பெரிய காரியம் இல்லையா, எவ்வளவு மாலை எல்லாம் சமர்ப்பிக்கணும், எவ்வளவு புஷ்பம், எவ்வளவு பழம் என்று நினைப்போமோ இல்லையோ. ஆனா சுவாமி ரொம்ப சுலபமா என்னமோ அமதுபடி சாத்திப்படி ரொம்ப சின்னதா பண்ணா போறோங்கிற மாதிரி எழுதி வச்சுட்டாரு. ஏன்னா அதுக்கு கீதையில ஸ்லோகம் இருக்கு, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. அர்ஜுனா பெருசு பெருசா என்ன ஆராதிக்கணும்னு நான் எதிர்பார்க்கறது இல்லை, எவ்வளவு விலைப்பத்த பண்டத்தை கொண்டு வந்தான் நான் பார்க்க மாட்டேன், ஆனா எத்தனை மன சுத்தியோட கொண்டுதான்னு பாக்குறேன். மனசுல தூய்மையாக இதை தவிர பகவானிடத்துல நான் ஒன்னும் எதிர்பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு பிரார்த்தனையோட வந்திருக்கேன், எத்தனை பழத்தை கொண்டிருக்காரோ அதை பெருமாள் ஏத்துண்டாருனா போறோம். நீர் என்ன பிரார்த்தனையோட வந்திருக்கீர், பழத்தை கொடுத்ததுக்கு எது வேணும்னா, பழத்தை கொடுத்ததுக்கு ஏற்றுக்கொள்வது வேணும். அந்த பழத்தை நீ எடுத்துக்கணுமே, லட்சம் பேர் இருப்பா பழம் கொண்டு கொடுக்கறதுக்கு, இதற்குள்ள நான் யார், தள்ளி போட்டான்னு போயிடலாம் இல்லையோ. அப்படி இல்லாம அடி என் கொடுத்ததை ஏத்துக்கணும், ஏத்துனுட்டீர்னால் ஒண்ணும் பண்ண மாட்டேன், இன்னொரு ஆறு பழம் கொடுப்பேன். ஏத்துண்டத்துக்கு வீட்டை கூடு வாசல கூடுன்னு நான் கேட்கவே மாட்டேன். இப்போ ஏத்துண்ட அந்த மகாபாகியத்துக்கு மேலும் பின்னுமாடும் செய்வன் ஆண்டாள் பாசுரம் இல்லையோ, அதை போல மேலும் மேலும் கொடுக்க வேண்டும். என்ன அப்படி பெருமாள் கொடுக்க எதிர்பார்க்கிறார், பத்திரம் ஒரு இலை கிடைக்காதா, புஷ்பம் ஏதோ ரெண்டு பூ கிடைக்காதா, பழம் பழம் தோயம் தண்ணீர் பூர்ண கும்பம். பெருமாள் வாசல்ல வரைச்சே கதவை திறந்து வச்சு பூர்ண கும்பம் கடத்து, அவர் திருவடி விளக்கி இந்த ஏழை ஏதலன் கீழ்மகனுடைய குடிசைக்கு வாசலில் தேவரீர் வந்தீரா அப்படின்னு ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுற மொழியோ. இவ்வளவுதான் அவர் எதிர்பார்க்கிறாரே தவிர, பத்யாம் அபிகமா செய்வ ஸ்னேக சந்தர்சனேனச்ச வேற அன்னத் பூர்ணா தபாம் கும்பாது அன்னத் பாதாவலே ஜனாது. பூர்ண கும்பம் கொடுக்கணும், புஷ்பத்தை காட்டணும், தூபதீபம் சமர்ப்பிக்கணும், அவ்வளவே. அதத்தான் பத்திரம் புஷ்பம் பலன் தோயம்னு சொல்றார். அதே போலத்தான் ராமானுஷரும் சின்ன சின்னதா பண்ண மாட்டியா, அமுதுபடி சாத்துப்படி பெருமாள் கேட்க போறார். இங்கே இந்த வீட்டிலே இந்த கிளம்பி கோவிலுக்கு போறியோ இல்லையோ, கையில ஒண்ணும் இல்லாத வெறுங்கை வீசின்னு போகாது, ஏதாவது ரெண்டு உபகாரத்தை எடுத்துன்னு போ. அர்ச்சக சுவாமி நம்மள பார்ப்பார், பார்த்தா என்ன பெரிய வெள்ளித்தட்டு வச்சுன்னு பார், வச்சுன்னு திரும்பி பாக்குறார், ஏதானு கொண்டிருக்கமோன்னு கேட்டுட்டா தர்ம சங்கடம் இவன் இல்லேன்னு சொல்லுவான். அதனாலதான் அநேகமா அவ வாயை திறந்து கேட்க மாட்டான். அப்படி பாப்பா பைய தொழாவி ஏதாவது எடுக்கலன்னு தெரிஞ்சு கொடுத்துனா அவ பாட்டு போடுவான், இவங்கிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு. இப்போ அவரே ஒண்ணு கொண்டல போல் இருக்கு, இல்ல வாங்கிட்டு போறதுக்கு தான் பெருமாள்ட வந்திருக்காரு, இவர் ஒண்ணு கொடுத்துட்டு போறதுக்காக வரலன்னு திரும்பி பண்ணிடுவார். அப்ப நமக்கு தோணும் ஏதாவது கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கணும் போல் இருக்கு, அது இல்லாம நேரம் வந்துட்டோம், அடுத்த தரம் வாழ்ந்துருவோம். வாழ்ந்தார் தம் வீட்டில இருந்து கிளம்பி பெருமாள் சன்னதிக்கு முன்னாடி வந்து வாசல்ல சின்ன கிராம கோவில் எல்லாம் வெத்தலப்பா கடை வச்சிருப்பா, அதுல நிச்சயமா ஒன்னேகா ரூபா ஒன்னாறு ரூபா மஞ்ச வாழைப்பழம் மட்டும்தான் இருக்கும், மத்த ஒண்ணு பெருசா இருக்காது. இவர் வீட்டில இருந்து நாள் முழுக்க கோவிலுக்கு போயிட்டு வரணும், பசிக்குமோ என்னமோனு ரெண்டு மாதுளம்பழம் ரஸ்தாளி பழம் ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு நேர கடவாசலுக்கு வந்து ஒன்னே ஆறு ரூபா மஞ்சப்பழம் வாங்கி உள்ள கொண்டு கொடுத்தார். அப்ப பெருமாள் நினைச்சிருந்தார், ஏன் எனக்கு என்ன மாதுளம்பழம் ஆகாதா, இவருக்கு மட்டும்தான் ஆகுமா, நான் சாப்பிடக்கூடாதார்னார். என்னமோ பெருமானுக்கு அதெல்லாம் ஆகாது, ஒரு ரூபா பழம் தான் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கோம். நாம ஒரு ரூபா பழத்தை சாப்பிட்டுட்டு அவருக்கு 30 ரூபா பழத்தை வாங்கிட்டு போயிருந்தோம்னால் அப்ப பத்திரம் புஷ்பம் பலன் தோயத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுட்டு இருக்கோம். நல்ல புஷ்பமா அவர் சாத்திக்கணும், எதுவா இருந்தாலும் பழமோ ஏதோ அவர் சமர்ப்பிச்சுக்கணும். இப்போ பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிஹி பிரம்மைவ பிரம்மணாகுதம் அனைத்தும் பிரம்மம், நாம் உணவும் அவரது, உணவு சாப்பிடறதுக்கு வேண்டிய கரண்டியும் அவரது, தளி பண்ற பார்த்தம் அவர், எம் வயரும் அவர், சாப்பிட்ட அப்புறம் உள்ள இருந்து ஜீரணிச்சுக்க வச்சுக்கிறதும் அவர். அப்படி இருக்கிற எல்லாம் அவருதுன்னு கொண்டு சமர்ப்பிக்க வேண்டாமோ, ஸ்வாராதத்துவம். அதுக்கு அவர் ஒன்னும் மாதுளம்பழம் எதிர்பார்க்கல, நம்ம புத்தி எப்படி போறதுன்னு பார்ப்பார். இவன் 1 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துட்டு 30 ரூபாய்க்கு சாப்பிடறான்னு சொன்னால் இதை நினைச்சு பொறாமப்படவர் கவலைப்படவரா சர்வேஸ்வரன், ஒண்ணும் இல்லை இப்போ. ஆனா மத்த எல்லா தெய்வங்களும் கணக்கு பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும், நாம இன்னும் மோட்சம் போறது ஒரு 4-5 பிறவி தள்ளிப்போம், போம்னா போம். ஆனா எழுதறிச்சே வியாக்கியாத்தாக்கள்லாம் ஒரு 4-5 நாள் கழிச்சு கொடுப்பார்னு எழுதுவா, அவ கணக்குல 4-5 நாள்னா 4-5 ஜென்மம் அர்த்தம். பல வியாக்கியானங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு மோட்சம் கொடுப்பாருவா. நம்ம அதை நெஜம் நம்மளுடுவோம் போ, ஒரு நாலஞ்சு நாள் தானே பாத்துக்கலாம் சுவாமி. 82 வயசும் 360 நாள்லயும் கொடுக்கறேன்னு சொல்லியிருந்தா 65 கொடுப்பார் போல் இருக்குன்னா 65 ஜென்மம் கழிச்சு கொடுப்பார். ஏன்னா அவர் ஒரே முடிவு பண்றார், இவனுக்கு தகுதி இல்லேன்னு சொல்ல மாட்டார், மோட்சத்துக்கு வேண்டிய ருச்சியே இவனுக்கு இன்னும் வரல. என்ன இவன் பழம் சாப்பிட்டுட்டு எனக்கு கொடுக்கலன்னா இவனுக்கு என்ன ருச்சி வந்திருக்கு? பழத்தில் இருக்கிற ருச்சியே போலயே இவனுக்கு மோட்சத்துல ருச்சி வருமோ? அதனால பெருமாளை ஆராதிக்கிறது ரொம்ப சுலபம். சுலபம்ங்கிறதுக்காக அவருக்கு என்ன கொண்டு போய் கொடுக்கணும்னு கோண வேண்டாமா? இது விசாரமே வந்தது ஸ்லோகத்திலேயான அன்னத்பூர்ணா தபாம் கும்பாத்துனுட்டு ஒண்ணுமே வேண்டாம் வெறும் பழம் போரும்னு சொல்றாரு. ஆனா ஆண்டாள் பாசுரத்திலேயான 100 தடா வெண்ணெய் 100 தடா அக்காரடிச்சில்னு சொல்லியிருக்காளே, இவருக்கு 100 கங்காளம் சமர்ப்பிக்கணுமா இல்ல பத்திரம் புஷ்பம் போருமா? ரெண்டு பாட்டும் இருக்கும் இல்லையா, ஒரு ஸ்லோகத்தை பார்த்தா பத்திரம் புஷ்பம் போரும்னு இருக்கு, இன்னொரு இடத்துல பார்த்தா 100 தடா அக்காரடிச்சில்னு இருக்கு. எது வேணும்னால் பெரியவாச்சான ரொம்ப ஆச்சரியமா சாதிக்கிறார். நீ உன்னுடைய அபிப்பிராயப்படி 100 கங்காளம் பெருசு, வெண்ண பெருசு, அக்காரடிச்சில் பெருசு. ஆனா கண்ணன் எவ்வளவு வெண்ண சாப்பிட்டிருக்காருங்கிறதோட ஒப்பிட்டு பாத்தியானா இது அன்னத்பூர்ணாத்துக்கும் அதமம். அப்படின்னா அன்னத்பூர்ணா ஒண்ணுமில்லாத ஒரு பூவை கொண்டு சமர்ப்பிக்கிறோம் இல்லையோ, அதை காட்டிலும் தாழ்ந்ததுதான் 100 தடா அக்காரடிச்சில். ஏன்னா அவர் சாப்பிட்டிருக்கிறது 10,000 தடா அக்காரடிச்சில், 100, 1,00,000 தடா வெண்ணெய். அப்படி இருக்கிறச்சே நான் கொடுக்கறது ஒரு சரக்கான்னு நினைச்சுன்னு போகணும் இல்லையோ, அந்த உள்ளன்போடு சமர்ப்பிக்கிறோமா? ஒசத்தியா தாழ்த்தியா அவர் பாக்குறது இல்லை, போ அன்போடு கொடுத்தோமா இல்லையாங்கிறத தான் பார்ப்பார். அதைத்தான் ராமானுஜர் விடாம தன்னுடைய 6 கட்டளைகள்லையும் எழுதி வச்சிருக்கார். அப்ப பத்திரம் புஷ்பம் பலந்தோயம் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் பார்ப்போம். நேஹாபிக்ரமநாசோஸ்தி பிரத்யவாயோன்னு திருஷ்யத்தே ஸ்வல்பமப்பஸ்ய தர்மஸ்ய, ஒரு துளி பண்ணால் கூட போதும். மற்றொரு அழகான அபிப்பிராயம், யததோக்கியபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்யதா இந்திரியாணி பிரமாதீனி ஹரந்தி பிரசபம் மனஹ. அர்ஜுனா, நீ என்னதான் முயற்சி பண்ணி பார்த்தாயானாலும் யததோக்கியபி கௌந்தேய புருஷஸ்ய விபஷ்யதா, நல்ல ஞானி என்ன தெரியுமா புரிஞ்சுப்பான், இந்த இந்திரியங்களை அடக்குவது துர்லபம். அண்ணா உட்காந்து கைகாலெல்லாம் இழுத்துண்டு பத்மாசனம் எல்லாம் போட்டுண்டு கண்ணை பாதி மூடிண்டு புருவத்துக்கு நடுவில் கொண்டு விழிய நிறுத்தினுட்டு இத்தனையும் பண்ணி இழப்பினை இயக்கம் நீக்கி இருந்து முன் நிமையை கூட்டி அளப்பில் ஐம்புல நடக்கி அன்பவர் கண்ணே வைத்து துளக்கமில் செந்தை செய்து தோண்டலும் சுடர்விட்டு அங்கே விளக்கின விதி காண்பார். இத்தனையும் சொல்லிட்டு திருவங்கியாழ்வார் அப்படி ஒருத்தரும் பார்த்ததா தெரியலேன்னுட்டார். ரொம்ப நன்னா யோகத்தை பத்தி அட்டாங்க யோகத்தை பத்தி விளக்கமா சொன்னார். சரி, இதனால எல்லாரும் பார்த்துட்டாருன்னு சொல்ல போறாருக்கா, நான் என் வாழ்க்கையில இப்படி யாரையும் பார்க்கல, இப்போ பார்த்துருந்தா யாரும் இருந்தா சொல்லுங்கிறாருனால் ஆழ்வாருக்கே அது யாருன்னு தெரியலன்னா எங்க போய் தேடப்படுறோம். அஷ்டாங்க யோகத்தால பார்ப்பதெல்லாம் ரொம்ப ரொம்ப துர்லபம். ஏதோ எளிதா இருந்ததுன்னா பெருமானை போய் நாம சேவித்து விட்டு வரலாம். ஏன்னா முதல் ஆபத்து நம்ம புலன்கள் அடக்கிறது ரொம்ப கட்டமா இருக்கு. கண்ணு காது மூக்கெல்லாம் அடங்கினா மனசு ஓடிபடுறது, மனசு அடங்கி வந்ததுன்னா கண்ணு காது மூக்கு ஓடிபடுறது. அப்ப இதுக்கு என்ன வழி? கண்ணனே சொல்றார், அர்ஜுனா ரொம்ப கஷ்டம், இது அடக்கிறது நான் அடக்கினாத்தான் யோகம் வரும், ஆனா அடக்கிறது அவ்வளவு சுலபத்துல நடக்காது. அதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் வனப்பார். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி எஸ்ய இந்திரியாணி தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா, அவன் தான் ஸ்தித பிரஜன்னு நான் ஒத்துக்கொள்ளுகிறேன். யாருக்கு தன் இந்திரியங்கள் வசத்தில் இருக்கோ அவன் ரொம்ப நல்லவன். அர்ஜுனனுக்கு சிரிக்கிறதா அழறதான்னு தெரியல. இப்போ இப்பதான் முதல் ஸ்லோகத்துல ஒத்தனாலையும் வசத்து கொண்டர முடியாதுன்னு சொல்லிட்டு, யாருக்கு இந்திரியங்கள் வசத்தில் இருக்கோ அவன் ரொம்ப உயர்ந்தவனால் ஆளே இல்ல. இல்லாதவனை பத்தி இப்ப கொண்டாடி என்ன, கொண்டாடாம என்ன? இப்போ வழி கிடையாததை போய் இவர் வழியா சொல்லிட்டு இருக்காரேன்னு அர்ஜுனன் நினைக்கிறார். அதுக்கு தான் அடுத்த ஸ்லோகம் நான் வழி சொல்றேன் அர்ஜுனா. தானி சர்வாணி சம்யம்ய, அந்த எல்லா புலன்களையும் அவனா அடக்கவே வேண்டாம். யுக்த ஆசீத மத்பரஹ, என்னுடைய அழகான திருமேனியில் கொண்டு வந்து வைத்துவிடு. உன் கண்ணால் என்னை பார், காதால் என்னை பத்தி கேளு, மூக்காலே என்னுடைய புஷ்பத்தை முகர்ந்து பார், நாவால என்னுடைய பிரசாதத்தையே ருசித்து பார். ஆழ்வார் பெரியாழ்வார் சாதித்தா போலே, உடுத்து களைந்த நின் வீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு, தொடுத்த துழாய் மலர் சூடி களைந்தனா சூடுமி தொண்டர்களோம் என்ன, அவருடைய பிரசாதமாகவே 5 இந்திரியங்களுக்கும் கொடு. அப்படியே செய்து கொண்டு வந்தியானால் தானே உன் இந்திரியங்கள் அடங்கும், அது எங்கும் போகாது. ஏன் இன்னைக்கு இந்திரியம் அடங்க மாட்டேங்கிறது? ரஜோகுணத்துக்கு தமோ குணத்துக்கு ஆட்பட்டிருக்கு, அதனால அடங்கல. இப்போ என் திருமேனில கொண்டு வச்சுட்டியானால் என் திருமேனில ரஜோகுண தமோ குணமே கிடையாதே, சுத்த சத்தமாயித்தே. அப்ப அந்த சாத்விகமான திருமேனிய பார்க்க பார்க்க அது அப்படியே வெள்ளையா இருக்கு. அப்ப வெள்ள சாயத்தை என் பேர்ல பூசிண்டே இருந்தேன்னு வச்சுங்க, நான் சகப்பாவே இருந்தா கூட மேல மேல வேலை வெள்ள சுண்ணாம் படிச்சா நான் விளையாட மாட்டேனா? இப்ப பெருமானோ ஒரே வெள்ள சாத்விகமான குணம், அத மேல 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 நான் தியானிக்க தியானிக்க ஏன் சரீரம் முழுக்க வெள்ளையா படுமோ இல்லையோ, என் உள்ளம் எல்லாம் சாத்விகமா போடுமோ இல்லையோ, அதைத்தான் கண்ணன் பண்ண சொல்றார். தானி சர்வாணி சம்யம்ய யுக்த ஆசீத மத்பரஹ வசேகி எஸ்ய இந்திரியாணி, அப்படித்தான் இந்திரியத்தை வசத்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு இருக்கார். அது கண்ணனுடைய திருமேனியை தியானிக்க முடிஞ்சுதோ இல்லையோ, ஆனா நேரே அந்த திருமேனியை விட அழகா தேயமான திருமேனியோட ஒருத்தர் அவதரித்தார்னா அது ராமானுஜருக்கே உண்டான பெருமை. ஸ்ரீ மாதவாங்கிரி ஜலஜத்வய நித்தசேவா பிரேமா விலாசய பராங்குஷ பாதபக்தம் காமாதி தோஷகரம் ஆத்மபதாஷ்டதா நாம், காமம் முதலான தோஷங்களை தன் திருவடிகளை பற்றினவர்களுக்கு ராமானுஜர் போக்குகிறார். எம்பாருடைய அழகான போஷரம், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே எப்பொழுதும் எதிராசர் வடிவழகு என் இதயத்துலகால், ராமானுஜருடைய திருமேனி அழகு என் இதயத்தில் இருக்கவே யாரு எனக்கு எதிர் இல்லை எதிர் இல்லைன்னு சொல்றீரே, உம்மை இந்திரியமே உம்மை நன்னா குழி தோன்றுடுத்துனால் எப்படி எந்த தைரியத்துல எதிர் இல்லைன்னு சொல்றீர். சொல்றேன், என்னுடைய இந்திரியங்கள் என் வசத்துக்கு வரும், ஏனெனில் அவற்றை நாம் ராமானுஜருடைய திருமேனி அழகில் வைத்து விட்டபடியால். அதைத்தான் பர்த்தமெனத்துகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் என் ஒவ்வொரு வரியிலேயும் ராமானுஜருடைய திருமேனி அழக வர்ணிச்சுட்டு அதுல என் மனசு ஈடுபட்டிருக்கிறபடியால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர்னு சொல்லணும்னால் எப்ப எனக்கு எதிர் இல்லைன்னு தைரியமா சொல்லுவோம். நம்ம புலன்கள் அடக்கியிருந்தா தானே சொல்ல முடியும். ஒருத்தர் பார்த்து சொல்றோம், எப்ப பார்த்தாலும் ஆஹார ஆஹாரம்னு நிறைய சாப்பிட்டு இருக்கிறேன், குறைச்சலா சாப்பிடும் சொன்னோம், அதுக்கு கடைசி பட்சம் நான் ரெண்டே வேளை சாப்பிடுறவனா இருக்க வேண்டாமா, நான் நாலு வேளை சாப்பிட்டு இருந்துட்டு யாரோத்தர் ரெண்டு வேளை சாப்பிடுறவரை பார்த்து குறைச்சலா சாப்பிடும் சொன்னா எடுபடுமோ போ. அப்ப எனக்கு முதல்ல அது கொஞ்சமான இருக்கணுமே. அத போல எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர்னு சொல்லணும்னால் அது சொல்றதுக்கு எனக்கு சக்தி இருக்கானால் அம்மா எம்பார் தன்னுடைய திருமுக மண்டலம் தன்னுடைய கண்ணு காது மூக்கு அனைத்தையும் ராமானுஜர் திருமேனியில வச்சிருக்கவே அவர் தைரியமா இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர்னு சொல்லிக்கிறார். இப்ப பெருமான் திருமேனியை தியானம் பண்றதை விட ராமானுஜர் திருமேனியை தியானம் பண்றதுல என்ன பெருமை அப்படி கூட பண்ணுவாளா? சாஸ்திரத்துல எல்லாம் பகவானுடைய திருமேனியை தானே பண்ண சொல்லிருக்கு, ஒரு ஆச்சாரியன் திருமேனியை பண்ணலாமான்னு முதல்ல கேள்வி வரும். சுவாமி தொட்டையாச்சாரியர்னு எழுந்தொழி இருந்தார். 16வது நூற்றாண்டுல சோழசிம்மபுரத்தில் இருந்தார். வாதூல ஸ்ரீனிவாசார்ய தனயம் வினயாதிகம் பிரஜானிதிம் பிரபத்யேகம் ஸ்ரீனிவாச மகாகுருன்னு சொல்லுகிற மொழியோ. அந்த சுவாமி வாழ்ந்திருந்த காலத்தில் அப்பைய தீட்சித்தர்னு ஒருத்தரும் இருந்தார். அவர் பெரிய சைவர். அவருக்கு இந்த சுவாமிக்கு அடிக்கடி பிணக்கு வம்பு தும்பெல்லாம் வரும். அவர் சில கேள்விகளை எழுப்பியிருக்கார். பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறதே ராமானுஜர் காலத்துல கண்டுபிடித்து விட்டீர்கள், ஸ்ரீபாத தீர்த்தம்ங்கிறது உங்க காலத்துல கண்டுபிடிச்சின்றது, சன்னியாசி திருமேனிக்கும் ஓஹோன்னு புஷ்பாலங்காரம் பண்றது தங்க கவச்சம் சாத்துறது வைரத்துல கிரீட்டம் சாத்துறது உங்க காலத்துல கண்டுபிடிச்சிருக்கீர்கள், இதெல்லாம் சாஸ்திர சம்மதமே இல்லை அப்படின்னு அப்பைய தீட்சித்தர் 500 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சேபித்தார். அதுக்கு பெரிய போட்டி நடந்தது, ஒரே வாத சதசு மண்டபம், சுவாமி தொண்டையாச்சாரியர் எல்லாத்துக்கும் பதில் சொல்றார். அப்பவர் என்ன நிரூபணம் பண்ணிருக்காருனால், விபவாவதாரத்துல ராமானுஜருக்கு புஷ்ப மாலை கிடையாது, பட்டு வஸ்திரம் கிடையாது, தங்க சாத்திக்க மாட்டார். ஆனா அர்ச்சாவதாரத்துல ராமானுஜர் எழுந்துருடின உடன் இத்தனை அலங்காரங்களும் உண்டுங்கிறத பத்தி பெரிய விசாரம். நாம நிறைய பெருமாள் பண்ணி பண்ணி ராமானுஜருக்கு சமர்ப்பிச்சுடுறோம். ஆனா இதுல ஒரு கேள்வி வந்து இதுக்கு நம்ம சம்பிரதாயத்துல பதில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையோ, வச்சிருக்காரு அவ்வளவு பெரிய விஷயத்தை அவர் எழுதினார். அதுக்கப்புறம் நிரூபிக்கிறார், கூரத்தாழ்வானே நிரூபிச்சார். பஞ்சசம்ஸ்காரம்ங்கிறது ஒண்ணு ராமானுஜர் காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டதல்ல, ரிக்வேத காலத்திலேயே எடுக்கப்பட்டது, ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலேயே இருக்கிறது என்ன கூரேச விஜயம்னு சொல்ற மொழியும் அங்கெல்லாம் நிறைய விசாரங்கள். ஏன் எதிராஜ வைபவத்திலேயே பார்க்கலாம், பிரபன்னாமிரதத்துல பார்க்கலாம், எதிராஜ வைபவத்துல பார்க்கலாம். அப்ப என்னென்ன கேள்வி வந்தது, பஞ்சசம்ஸ்காரம் முன்னாடி உண்டா இல்லையா, ஆச்சாரிய ஸ்ரீபாத தீர்த்தம் முன்னாடி உண்டா இல்லையா, எதுவுமே புதுசில்லை அனைத்தும் பழையதுதான்ங்கிறத கூரத்தாழ்வான நிர்வகித்தார். அதே போல அதை கைவிளக்காக கொண்டு பிற்காலத்தில் சுவாமி தொட்டையாச்சாரியர் சாய்ச்சார். எதுக்கு சொல்ல வந்தேன், ராமானுஜருடைய திருமேனி அத்தியாசியமா எழுந்துள்ளிருக்கார். அதுக்கு சொர்ண கிரீட்டம் சாத்திரம், சொர்ணத்துல திருதண்டம் சாத்திரம், அதுக்கு கவச்சம் சாத்திரம், நித்தப்படி எவ்வளவு புஷ்பமாலை, என் ஸ்ரீபெருமுதல உற்சவம் நடக்கிறது எவ்வளவு பெரிய தண்டு மாலை சாதிக்கிறார். இப்போ அவர் வாழ்ந்திருந்த காலத்தில் ஒரு சரம் போட்டு போறா புஷ்பத்தை தொடமாட்டாரோ இல்லையோ, சந்தனம் கிடையாது, புஷ்பம் கிடையாது, மத்ததுவும் கிடையாது. ஆனா இந்த காலத்தில் இருக்கேன்னு சொன்னால் அது விபவாவதாரத்தின் போது சன்னியாசியானபடியாலே கிடையாது. எப்ப அர்ச்சைன்னு வந்து விட்டாரோ இது யோகி தேயமாறுது. யோகி தேயம்னு சொன்னால் ஒரு யோகி எதை தியானத்துக்கு விஷயமாக்குகிறானோ அதை யோகி தேயம். தியானத்துக்கு விஷயமாக்கக்கூடிய எந்த வஸ்துவும் ஓஹோன்னு இருக்கணும். பெருமாள் அதுக்காகத்தான் இத்தனை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கார். இப்ப வித்தியாசம் பாருங்க, பகவானுக்கு அலங்காரம் பண்றது உத்தராட்சேபிக்கலையோ இல்லையோ, அவருக்கு எத்தனை தங்க கவசம் எல்லாம் இருக்கும், ஏன் ஆட்சேபிக்கல் என்றால் எதற்காக இத்தனை அழகு ஊட்டிக்கிறார் அவர்? ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமாள், அழகு பெரும் பெருமாள் அல்லர், ஆபரணத்துக்கு அழகு ஊட்டுகிறார். ஆனா இத்தனை எதுக்கு சாத்திக்கிறார்னா, அத்தனையோட பார்க்க பார்க்க நம்ம மனம் அவர் பால் ஈடுபடுகிற சொல்லியும் சாத்தி காட்டாலும் ஈடுபடணும் அடிய மறுக்கல. ஆனா சாத்தி காட்டா ஈடுபடணுங்கிறது ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்குமானால், ஓஹோன்னு ஒளி வெள்ளம் விளக்கு போடாட்டாலோ, ஓஹோன்னு புஷ்பம் சாம்பிக்காட்டாலோ, ஏன் உற்சவ பத்திரிகைய ஒரு பத்திரிகை 50 ரூபான்னு கொடுத்து அடிக்காட்டாலோ, இன்னைக்கு யாரும் வரமாட்டேங்கிறாளே. அந்த நாள் அப்படிலாம் அடிக்கலையே. ஒரு உற்சவ பத்திரிகை அடிச்சிருந்தாலும் முதல்ல உற்சவம் இருக்குன்னு சொன்னா எல்லாரும் வருவா, அப்படித்தான் முன்னாட்கள் பாத்திருக்கமே தவிர, இன்னைக்கு எல்லாம் ஒரு பத்திரிகை 50 ரூபா கொடுத்து போட வேண்டியிருக்கு, 100 படம் போட வேண்டியிருக்கு, அதுக்குள்ள இப்போ பத்திரிகையை புஸ்தகம் எடுத்து இப்படி எல்லாம் பண்ணாதான் வருவாள். மக்களுக்கு எங்கெங்கயோ புத்தி போயிட்டு இருக்கவே, முதல்ல அங்கேந்து பிடிச்சு இழுக்கிறதுக்கு பெருமாளே இத்தனை பண்ண வேண்டியிருக்கு, பண்ணாதான் அவாவா எங்கயோ சுத்தின் இருக்கிற புத்தி தாண்டி வருதுங்கிறது. அப்ப பெருமானுக்கு இத்தனை மன்றத உத்தரம் குத்தம் சொல்லல, ஏனெனில் அடியார்களுடைய மனத்தை ஈர்ப்பதற்காகத்தான் இத்தனையும். விபவாவதாரத்தையும் தப்பு சொல்லல, அர்ச்சாவதாரத்தையும் சொல்லல, அதே ராமானுஜருடைய அர்ச்சாவதாரத்தையும் சொல்ல மாட்டா. ஏனெனில் யோகிகளால தியானிக்கிறதுக்கு பெருமாள் திருமேனி ஈர்க்கணும், அதுக்குதான் இத்தனை அலங்காரம் பண்ணிக்கிறார். ராமானுஜருடைய திருமேனி யோகி தியேயம், யோகிகளாலே தியானிக்கத்தக்க திருமேனியா இருக்கிறதுனாலே, ஏன் அதப்ப விபவத்தில் இருக்காதானால் இருக்காது, விபவ காலத்தில் அதை ஒத்துக்க மாட்டார். என்ன அவருக்கு சந்நியாச தர்மம் இருக்கு, யோகிகள் தியானிச்சுருக்கலாம், ஆனா தனக்குன்னு இருக்கிற தர்மம் இருக்கும் இல்லையோ, சன்னியாசி தர்மம் கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னா அதுக்கு தகுந்த வரணம் ஆசிரமம் ஏதோ அதைத்தானே ஏற்றுக்கொள்வார். அப்ப அடுத்த அர்ச்சாவதாரமா விக்கிரகத்துல வரைச்சு அந்த தர்மம் கிடையாதுன்னால், விக்கிரகத்துக்கு வரணமும் இல்லையே ஆசிரமும் இல்லையே, விக்கிரகத்தின் ரூபத்தில் இருக்கிறச்சே. இங்க அவருக்கு பிரம்மச்சாரியா இருந்தார், கிரகஸ்தனா இருந்தார், வித்தியாசம் என்னப்ப, விக்கிரகம் விர்கம், இது தனி வரணம்னு வச்சுக்கணும், இது தனி ஆசிரமம்னு வச்சுக்கணும். அதனாலதான் அர்ச்சக்கே உண்டான ஏத்தம். இன்னைக்கும் ஆழ்வார்த்த நகர்ல சேவிக்கு போனா பவிஷ்யத் ஆச்சாரியர் ராமானுஜருக்கு வெள்ள வஸ்திரம் சாத்திராளே, அவர் ஓஹோங்கிற காவி கட்டின்றவர் தான், கஷாஷாய அம்பரதாரி தான். ஆனா ஆழ்வார்த்த நகர்ல கட்டுறாள் என்னால் கட்டுறது காரணம் இருக்கே, நம்ம ஆழ்வார் போய் காச்சின் வான்னு சொன்னார், காச்சின் வந்தார், வந்த போது ராமானுஜருடைய அவதாரமே ஆகலையே. அப்புறம் அவரை பிரம்மச்சாரின்னு சொல்லுவோமா, கிரகஸ்தன்னு சொல்லுவோமா, சன்னியாசின்னு சொல்லுவோமா, அவதாரமே ஆகாத காலத்தில் இருக்கிறதுனாலே இது இத்தனை பேர் எதுக்கு விண்ணப்பிச்சேன்னால், அப்ப யோகிகளுக்கு தேயமா இருக்கிறது ராமானுஜருடைய திருமேன். அந்த தேயமா இருக்குன்னுட்டாலே தானி சர்வாணி சம்யமே யுக்த ஆசீதமத்பரா, அப்ப நம்முடைய இந்திரியங்கள் எல்லாம் தாராளமா வசத்துக்கு வரும். இது பெருமான் விஷயத்தில் எப்படி இந்திரியங்கள் தியானிக்க தியானிக்க வசத்துக்கு வருமோ, ராமானுஜர் விஷயத்திலேயும் அப்படி வசத்துக்கு வரும். அதனாலதான் தானுகந்த திருமேனியாய், தமருகந்த திருமேனியாய், தானான திருமேனியாய் ஆங்காங்கு எழுந்துருளி இருந்து பக்தர்களுக்கு அனைத்தையும் வாரி கொடுத்து கொண்டு வருகிறார். அதனால இன்னும் 4 புஷ்பமால நன்னா சமர்ப்பிங்க, இன்னும் 2 கவசம் தாராளமா செஞ்சு போடணும், இன்னும் 2 திருதண்டம் பண்ணணும், இன்னும் 2 எல்லாமே பண்ணணும். பண்ணணும்னா அது 500 வருஷத்துக்கு முன்னாடி நிரூபிச்சாயிடுது, இது இத்தனையும் சுவாமி கவசம் பண்ணணும். ஸ்ரீபெரும்புதூர்ல ஒரு திருவாதிரைன்னு சொன்னா 20,000 பேர் வரா, 10,000 பேர் வராங்கிறார். எல்லாருமே இப்ப சுவாமிட்ட எப்ப விஷ்ணு லோகம் எனக்கு கொடுக்க போறீர், மோட்சம் தர போறீன்னு கேண்டா எல்லாரும் வரா. நம்ம கூட அதுக்கு போல, நன்னாவே தெரிஞ்சவர்களாவே இருக்கட்டும், பிரபன்னர்கள் எல்லாம் ஆச்சாரிய அபிமானம் எல்லாம் இருக்கிறவா, நாம கூட போய் திருவாதிரதோட மோட்சம் கொடுக்கு கேட்டுருக்குமா, அப்படிலாம் கேக்குறது இல்ல. அப்ப எதுக்கா போற, பலரும் ஏன் வராள்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம், அப்படி எல்லாம் சுவாமிகிட்ட கேட்கலாமான்னு பெரிய கேள்வி வரும். இதை பேர் ராமானுஜர் இடத்துல இந்த சின்ன சின்ன விஷயத்தை கேட்கலாமா, சர்ப்பதோஷம் போகுங்கிறாளே, இந்த தோஷம் போகுங்கிறாளே, போகுமானால் முதல்ல உள்ளத்தை தொட்டு சொல்லுவோம், இந்த தோஷம் போக்குற சக்தி ஒரு குண்டா இல்லையா, ஒண்ணு இல்லேன்னு சொல்லிடுங்க, இல்லேன்னு சொல்றது தைரியம் வருமா இருக்கானோ, இல்ல சுவாமி நிச்சயம் உண்டு, அவரே ஆதிசேஷ அவதாரமா இருக்கார், அப்ப அவரை கண்டாலே தோஷம் இல்ல, தானே கிட்டக்கு வராது, போக்கு வரும் இல்லையோ, போக்குறவருக்கு இப்ப வரைச்சே என்ன கொடுக்கணும், அடுத்த தரம் எப்படி வர வைக்கணும்னு தெரியும், அவ்வளவுதான் நம்பிக்கையோட நாம இருக்க வேண்டுமே தவிர, அப்ப அவர்கிட்ட ஒத்துருமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, இது என்ன ஒரு சின்ன குழுவுக்கு சுவாமி ஏதாவது சொத்தான், இப்ப அப்படிலாம் முதல்ல சொந்தம் கொண்டாடுறதே தப்பு. யாருக்கா இருந்தாலும் ஜெகதாச்சாரியர் எல்லாருக்கும் பொதுவானவர், யாரும் வருவா அவ அப்படி இருக்காள் என்னால், சுவாமி அடியேன்னு நேத்திக்கு அப்படித்தானே சுவாமி இருந்தேன், இன்னைக்குன்னா இங்க தூக்கி உட்காந்து வச்சிருக்கா, அடியேன்னு கீழேதான் உட்காண்டிருந்தேன், அப்ப யாரான ஒரு ஆச்சாரியன் இவன் கீழே இருக்கானே, கீழே இருக்கட்டும் நினைச்சிருந்தா நான் மேல வந்திருப்பேனா, அப்படி நினைக்காம நீ வா நில்லு சேவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே தானே அடி எங்கிட்ட வந்தேன். அதனால இன்னைக்கு ஒரு இடத்துல இருக்கோங்கிறதுக்காக நேத்துக்கு இருந்தது மறந்து போடக்கூடாது இல்லையோ. இன்னொன்னு, யார் வேணா வரட்டமே, அந்த திருமையனுடைய கருணையே பார்வை, அந்த பார்வை யாரையும் திருத்திடுங்கிற நம்பிக்கை நமக்கு இல்லையா, அப்போ அப்ப நிச்சயமா செய்யும். இத கண்ணனால செய்ய முடிஞ்சதோ இல்லையோ, நம்முடைய இந்திரியங்களை கண்டிப்பா ராமானுஜர் கட்டுப்படுத்தி கொடுப்பாருங்கிறத தான் வசேகி எஸ் இந்திரியாணி ரஸ்யப்ரஜ்ஞா பிரதிஷ்டிதா. அதே கண்ணன் சொல்றார், நியதம் குரு கர்மத்வம் கர்மஜாயோ ஹ்யகர்மணஹ சரீர யாத்ராபிச தே ந பிரசித்தேத கர்மணஹ. அர்ஜுனா, பலரும் சொல்லுவா ஞானம் வளர வளர கர்மங்கள்லாம் வேண்டாம் தானே விட்டு போயிடும்னு சொல்லுவார்கள். தூங்குறவனுக்கு கையில் இருக்கும் பழம் தானே விலகுமா போலேன்னு அப்பப்ப வியாக்கியானம் வரும். நம்ம கையில் இந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா கிளு கிளுப்பை வச்சுன்னா தான் தூங்கும், அதை பிடிக்கணும்னா வீல் வீல் கத்தும், தூங்காது. சரி, நான் அந்த கையில் கொடுத்துருப்போம், அது வந்து அந்த பொம்மையை வச்சு அப்படியே தூங்குமோ இல்லையோ தானே அது விட்டுப்படும்.